அத்தியாயம் 45-32. மேலும், நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது. மறுமையினால் அது பற்றியும் சந்தேகமே இல்லை என்று கூறப்பட்ட போது, அந்த நாள் என்ன என்று நாங்கள் அறியோம், அது வெறும் கற்பனைதான் என்றே நாங்கள் கருதுகிறோம், எனவே நாங்கள் அதை உறுதி என நம்புபவர்கள் அல்லர் என்று நீங்கள் கூறினீர்கள். ஒவ்வொருவரையும் பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், இதோ என்னுடைய உறுதியான வாக்கு, உங்களுடைய உள்ளங்களில் அது இறங்கிக் கொண்டிருக்கின்றது, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாம் அந்த வாக்குறுதிகளை ஏற்றுக்கொள்கின்றோம். இப்பொழுது அந்த வாக்குறுதி என்ன என்பதை நாம் அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இறைவனிடமிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி, அது உங்களுக்காக படைக்கப்பட இருக்கிறது. நீங்கள் எந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ அதைவிட சிறந்த வாழ்க்கையாக உங்களுக்கு படைக்கப்பட இருக்கிறது, உங்களுக்காக அது கொடுக்கப்பட இருக்கிறது. இந்த வாழ்க்கை உங்களை விட்டும் நீங்கும், அல்லாவிடமிருந்து உங்களுக்கு வர இருக்கிறது, உங்களுக்காக நிச்சயமாக நிறைவேறும். ஒவ்வொருவரிடமும் நாம் கேட்கின்றோம், உங்களுக்கு நல்ல வாழ்க்கை வேண்டுமா என்று கேட்கிறோம். எவ்வளவுதான் குபேரனாக இருந்த போதிலும் சரி, அவனுக்கென்று உள்ள தீமைகளில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். யாரொருவரும் முழுமையான வாழ்க்கையை வாழவில்லை. ஒவ்வொருவரிடமும் துன்பத்தோடு கூடிய சுகம், இதுதான் அவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. நிச்சயமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை துன்பத்தோடு சுகத்தை கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை. அந்த துன்பம் நீங்கிவிட்டால் நன்றாக இருக்கும், நன்றாக இருக்குமே என்றெல்லாம் நாம் எண்ணுவதுண்டு. அந்த தீமைகள் நம்மை விட்டும் நீங்கிவிட்டால் எவ்வளவு சுகமாக இருக்கும் என்று நாம் ஏங்கிய காலமும் உண்டு. இப்பொழுதும் கூட உங்களுக்கு நல்ல வாழ்க்கை, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை விட நல்ல வாழ்க்கை வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக ஆம் என்ற அந்த வார்த்தை நமக்குண்டு. நாம் அதை விரும்புபவர்களாகவே இருக்கிறோம். அப்படியானால் இது யாரிடமிருந்து வந்துள்ள வார்த்தை? உங்களிடம் ஏற்கனவே இருக்கின்றது, நீங்கள் நினைவுபடுத்தப்படுகின்றீர்கள். உங்களுக்கு இந்த வாழ்க்கை வேண்டுமா என்று உடனடியாக நாம் ஆம் என்கின்றோம், என்னுடைய உள்ளத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஒரு தேவையை கொண்டு. எப்படி அந்த தேவை எனக்கு என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்றால், பல சமயங்களில் நான் அமைதியான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது என்னுடைய உள்ளத்தில் இந்த கேள்வி என்னுடைய தேவையாக உருவாக்கப்படுகின்றது. என்னுடைய இறைவன் மூலமாக என்னுடைய இறைவன் என்னிடம் கேட்ட அந்த கேள்வியானது அங்கு இருக்கின்றது, அதை நான் விரும்பிவிட்டேன், அதுவும் அங்கிருக்கிறது. அந்த கேள்வி அங்கு இருக்கும் பொழுது நானும் விரும்பிவிட்டேன், அது அங்கு இருக்கின்றது. இந்த வாழ்க்கை வேண்டும் என்று, துன்பம் நீங்க வேண்டும் என்ற அந்த வாழ்க்கை, துன்பங்கள் அவ்வளவும் நீங்கி நன்மை மட்டுமே இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை ஒவ்வொருவரும் எப்பொழுதும் விரும்பிக் கொண்டிருக்கின்றோம். இது நமக்கும் நம் இறைவனுக்கும் இடையே அவன் கேட்டதற்கும் நான் சொன்னதற்குமான வாக்குறுதி. இரண்டு பேரிடமும் பரிமாறப்பட்டு விட்டது. நம்முடைய கடமை எல்லாம் நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் ஏற்றுக்கொண்ட இந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்காக அனுமதிக்கப்பட்டு அது உங்களுக்காக புதிய படைப்பாக படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் இதனை நம்புபவர்களில் நிச்சயமாக ஆகிவிடுங்கள். எந்த நேரமும் நமக்கு ஒவ்வொரு துன்பமாக கஷ்டங்களை நாம் சம்பாதிக்கும் பொழுது, நம்மை அறியாமல் நாம் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றோம், அறிந்தும் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றோம் பல பாவங்களையும், அதன் காரணமாக பல கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். என் இறைவனிடமிருந்துள்ள என்னுடைய எனக்கான வாக்குறுதி, நீங்கள் துன்பங்கள் நீங்க பெற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை விட சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும். இது எந்த நேரமும் என்னுடைய இருதயத்தில் இருக்கத்தான் செய்கிறது. இதற்கான ஒரே ஆதாரம், யாரேனும் ஒருவர் நம்மிடம் நல்ல வாழ்க்கை இதைவிட சிறந்த வாழ்க்கை வேண்டுமா என்று கேட்டால் உடனடியாக ஆம் என்று கூறக்கூடிய அந்த வார்த்தை எந்த நேரமும் என்ற இருதயத்தில் எனக்கும் என் இறைவனுக்கும் இடையே ஏற்பட்ட உறுதிமொழியாக அது இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நமக்கு நாம் அறிய வேண்டும். இந்த உறுதியான வாக்கானது உங்களுக்காக சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய பாதையில் நஷ்டங்கள் ஏற்படுகின்றன, துன்பங்கள் ஏற்படுகின்றன. இப்பொழுது இறைவன் கூறுவதெல்லாம், நீங்கள் எதனை விரும்புகின்றீர்களோ அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. என்னிடமிருந்து நீங்கள் ஏற்றுக்கொண்ட வாக்குறுதி உங்களுக்காக நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று கேட்டீர்கள், எனவே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை துன்பங்கள் நிறைந்ததாக இருக்கின்றது. இது வேண்டாம், உங்களுடைய உள்ளத்தில் இது இருக்கிறது. இதை ஏற்றுக்கொண்டவர்களில் நீங்கள் ஆகிவிட்டதன் காரணமாகவும் அது இன்னமும் உங்களுடைய இருதயத்தில் நான் அமைத்து விட்டேன் உறுதியாக என்னுடைய வாக்கு பிரமாணம் அங்கே இருக்கின்றது. ஏற்றுக்கொண்டீர்கள், இப்பொழுது நான் அந்த வாக்குக்கு உண்மையாக உங்களிடமிருந்துள்ள தீமையை நீக்கி நன்மைக்கான சூழலை நான் உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். இந்த நன்மையான சூழல்களில் நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள், பொறுமையை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பிய வாழ்க்கை உங்களுக்காக துவங்க இருக்கின்றது. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையும் அது பாவங்களின் காரணமாக ஏற்பட்ட துன்பங்களாக இருக்கின்றது. அல்லாவிடமிருந்து தீமைகள் இல்லை. உங்களுடைய எண்ணங்களின் காரணமாகவும் உங்களுடைய யோசனைகளின் காரணமாகவும் உங்களுடைய சூழ்ச்சிகளின் காரணமாகவும் பிற மனிதர்களுக்கு எதிராக இந்த உலகத்தின் பொருள்களை நீங்கள் விரும்பியதன் காரணமாகவும் இந்த உலக வாழ்க்கை உங்களை மயக்கிவிட்டதன் காரணமாகவும் உண்மையை நீங்கள் மறந்துவிட்டதன் காரணமாகவும் இந்த வாக்குறுதி இருக்கிறது என்ற அந்த பயம், இறைவனிடமிருந்து நமக்கு இந்த வாக்குறுதி அழகான வாழ்க்கையை தவறி போயிடுமோ என்ற பயம் இல்லாமல் நீங்கள் உலக வாழ்க்கையில் அதிகமாக ஈடுபட்டு மனச்சைகளிலும் உலக சுகப்பொருள்களிலும் நாட்டம் கொண்டுவிட்டபடியால் உங்களுடைய இந்த நிலை, நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிச்சயமாக நிறைவேற்றுவேன், என்னுடைய வாக்குறுதி உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டி இப்பொழுது உங்களுடைய காரியங்களில் நீங்கள் எவற்றையெல்லாம் உங்களுடைய சுகப்பொருளாகவும் வாழ்க்கையினுடைய ஆதாரமாகவும் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தீர்களோ அவ்வளவையும் நான் நீக்கப் போகின்றேன். நன்மையும் தீமையும் சமமாகாது, நன்மையும் தீமையும் கலக்கக்கூடாது. இறைவனிடமிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் பரிசுத்தமாக்கி கேளுங்கள். அதில் உலக வாழ்க்கையை நீக்கி, அதாவது உலகத்தின் அடிப்படையில் சக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய அந்த வாழ்க்கையிலிருந்து நான் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும். உலக வாழ்க்கையை கூடாது என்றால் இந்த உலகத்தில் வாழ வேண்டாம் என்பது அர்த்தமல்ல. உலக மனிதர்கள் பொதுவாக எதை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த தீமைகளும் நன்மைகளும் சூழ்ச்சிகளும் கலந்த வாழ்க்கை வேண்டாம், இறைவனுக்கு விரோதமாக வாழ வேண்டாம் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள் என்பதுதான் பொருளை தவிர, உலகத்தை விட்டும் நான் நீங்கிவிட வேண்டும் என்பது பொருள் அல்ல. எனக்கு துன்பங்கள் நிகழக்கூடாது, எந்த விதமான கஷ்டங்களும் வரக்கூடாது என்று சொன்னால் உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? நிச்சயமாக துன்பங்களும் சுகங்களும் வரத்தான் செய்யும் என்று கூறக்கூடிய இந்த உலக வாழ்க்கை வேண்டாம். நீ எனக்கு அறிவிக்கக்கூடிய இந்த உலகத்தில் என்னை வாழ வைக்கக்கூடிய உன்னுடைய வாக்குறுதி சுகமானது மட்டுமே எனக்கு வேண்டும் என்று விரும்பும் பொழுது இறைவனிடமிருந்து நீங்கள் விரும்புங்கள், மனிதர்களிடமிருந்து நீங்கள் விரும்பாதீர்கள். மனிதர்கள் படைப்புகளை நம்பி, படைக்கப்பட்டவைகளை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவை ஒவ்வொன்றுமே அழியும். என்னிடமிருந்து உங்களுக்கு இதிலிருந்து நீங்கள் என்னிடம் கேட்பது துன்பமில்லாத வாழ்க்கைக்காக நீங்கள் நீ எனக்காக படைப்பாயாக, நீ படைக்க இருக்கக்கூடிய அந்த அழகான வாழ்க்கையை நான் எதிர்நோக்கி இருக்கின்றேன். எனக்காக வேண்டி நீ படைக்க இருக்கக்கூடிய வாழ்க்கையை உங்களுக்காக இந்த உலகம் முழுமையிலும் காண்பித்தான் எவ்வளவு ரம்யமாக இருக்கிறது, சுகமாக இருக்கிறது. உங்களுக்கு தேவையெல்லாம் ஒவ்வொரு இடத்திலும் அது உங்களுக்காக பூத்து குலுங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அவ்வளவும் அது மடிந்து புதிதாக உருவாகி கொண்டிருக்கின்றது. நீங்கள் பார்க்கக்கூடிய இயற்கையின் செல்வங்கள் அவ்வளவுமே, இயற்கையின் மனக்குளிர்ச்சி கண் குளிர்ச்சி அவ்வளவுமே இறந்து பிறந்து கொண்டிருக்கின்றது. நான் உங்களுக்காக அமைக்க இருப்பது என்றுமே நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் விரும்புங்கள், இறைவன் படைப்பாளன் என்பதை முதலில் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். உங்களை படைத்தவன் அவன் தான், படைப்பாளனை நீங்கள் மறந்துவிடாதீர்கள். முதலில் படைத்தவனுக்கு நன்றியோடு இருங்கள், எனக்காக அவன் படைக்கின்றான். அழியக்கூடியவற்றை அவன் படைக்க மாட்டான். அது ஒரு சோதனையே. இந்த உலகம் முழுமையிலும் ஏழு வானங்களும் பூமியும் இடைப்பட்ட ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ஒரு சோதனையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது வேண்டுமா, இதை விட சிறந்தது வேண்டுமா? இது வேண்டுமா என்று கேட்டால் இது அழியும், இதை விட சிறந்தது அழியாதது, என்றுமே அதன் பலன்களை கொடுத்துக் கொண்டிருக்கும். எது வேண்டும் என்று இறைவன் கேட்கிறான். நாமோ படைக்கப்பட்ட பொருள்களினுடைய அழகும் அதனுடைய சுகமும் என்னை மயக்கிவிட்டன, எனக்கு இதுதான் வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஆனால் அது அழியும் என்று இறைவன் கூறுகின்றான். அழிவதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். பூத்து குலுங்கக்கூடிய உங்களுடைய தானிய மணிகள், பிறகு அவை காய்ந்து சருகுகளாகி விடுகின்றன, மண்ணோடு மண்ணாக ஆகிவிடுகின்றன. இதுவா வேண்டும்? நீங்கள் இந்த உலகத்தில் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே நான் படைத்த பொருட்களை நீங்கள் அபகரிக்கின்றீர்கள். இவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. இதுவா வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஆம், அதுதான் வேண்டும் என்று நாம் கூறுகின்றோம். நாம் அறிவை இழந்துவிட்டோம். இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நஷ்டம் ஏற்படுகின்றது, இந்த நஷ்டம் வேண்டாம் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். இதைத்தான் முதலில் உங்களுக்கு உங்களிடம் கூறினான். நீங்கள் சம்பாதிப்பதெல்லாம் இந்த உலகத்தினுடைய அற்ப பொருள்கள் தான், அதாவது அழியக்கூடிய பொருள்கள் தான், மண்ணோடு மண்ணாக போகக்கூடிய பொருள்கள் தான். ஒரு மண்ணுக்கு நாயக்க இல்லைன்னு சொல்லுவோமே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உலகம் முழுமையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உருவங்களை நம்புகின்றார்கள், படைக்கப்பட்ட பொருள்களைத்தான் நம்புகின்றார்கள், படைப்பாளனை நம்புவதில்லை. தான் படைக்கப்பட்ட அந்த விதத்தை கூட அவர்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை. நாம் ஒரு அணுவாக உருவாவதற்கு முன்பாக எந்த பொருளுமாக இல்லாதிருந்தோம். ஒரு விந்து அணு உருவாகிறது என்றால் 12-13 வருடங்கள் பிறகு அது உருவாகின்றது. வெற்றிடத்திலிருந்து, விதை பையிலிருந்து, வெற்றிடத்திலிருந்து. அதே மாதிரி பெண்ணுக்கு சினை முட்டையானது சினைப்பையின் வெற்றிடத்திலிருந்து, பின்னர் அது 12-13 ஆண்டுகள் ஆகும் பொழுது உருவாகின்றது. இவ்விதமாக நீங்கள் எந்த ஒரு பொருளுமாக இல்லாத நிலையிலிருந்து உருவாக்கப்பட்டீர்கள். அவ்விதமாக நீங்கள் உருவாக்கப்பட்ட விதத்தை பார்த்தீர்களானால் நீங்கள் நன்றியுடையவர்கள். உங்களுக்கு அறிவில்லாத வாழ்க்கை வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள். 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும், 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். அற்பத்தனமான ஒரு விருப்பம் அவ்வளவுதானே? அந்த 100வது ஆண்டு முடியும்போது இன்னொரு 100 ஆண்டுகள் கேட்பீர்களே. 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினாலும் அந்த 1000வது ஆண்டு முடியும் பொழுது இன்னொரு 1000 ஆண்டு கேட்பீர்களே. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றான். நிரந்தரமான வாழ்க்கையை நான் தருகின்றேன் என்று. அந்த நிரந்தரமான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமென்றால் அல்லாஹ்வுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அவன் உங்களுக்கு அளித்த வாக்குறுதி என்று இருக்கின்றது. இது நிரந்தரமான வாழ்க்கை, நிரந்தரமான பலன்களில், நிரந்தரமான சுகங்களில் வாழ வேண்டும். எந்த நேரத்திலும் நஷ்டங்களோ துன்பங்களோ தீண்டக்கூடாது. கவலைகள் உங்களுக்காக இருக்கின்றன. அது நஷ்டத்தை துன்பத்தை நீங்கள் அடையக்கூடிய அந்த வாழ்க்கையினுடைய ஒரு நிலைப்பாட்டை, உங்களுடைய வாழ்க்கையின் பிற்பகுதியில் நீங்கள் அடையக்கூடிய ஒரு துன்ப நிலையை இன்று உங்களுக்காக அறிவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மனதில் அமைதியாக இருக்கும் காலமெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையின் பிற்பகுதியில் அமைதிக்கான ஒரு சூழ்நிலையை நீங்கள் அடைய இருக்கின்றீர்கள் என்பது இறைவனுடைய வாக்காக அங்கு அமைய பெற்றிருக்கின்றது. இதுவும் ஒரு முன்னறிவிப்பாகும். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நேரமும் சதா சர்வ நேரமும் இறைவனுடைய முன்னறிவிப்பு உங்களுக்காக நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. நீங்கள் ஏற்றுக்கொள்பவர்களில் தன்னந்தனியே சிந்தித்து உங்களுடைய எண்ணங்களின் பிரகாரம் அது உண்மைதான் என்று நம்பக்கூடியவர்களில் நீங்கள் முதன்மையானவர்களாக ஆகிவிடுங்கள். மற்றவர்களிடமிருந்து கேட்டு அறியக்கூடிய விதத்தில் ஆகிவிட வேண்டாம். சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய உள்ளத்தில் அமைதி இருக்கும் நேரம் பிற்பகுதியில், என் வாழ்க்கையின் பிற்பகுதியில் ஒரு அமைதிக்கான சூழ்நிலைக்காக என்று எனக்கு அறிவிக்கப்படுகின்றது, அது படைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அமைதியான சூழ்நிலை நாளைய வாழ்க்கை என்றால் கவலையும் பயமும் நாளைய வாழ்க்கைக்குரிய முன்னறிவிப்பு. நீங்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திசையானது உங்களுடைய கேடான நாளைய வாழ்க்கைக்காக உங்களை தள்ளி கொண்டிருக்கின்றது, அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள். கவலை இருக்கும் நேரம் எல்லாம் எங்களுடைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டியது என்னவென்றால், என் இறைவனே கவலை வேண்டாம், அவ்வளவுதான். கவலையை நீக்கிவிட இறைவனே எனக்கு அமைதி வேண்டும் இறைவனே, கவலையை நீக்கிவிட இறைவனே எனக்கு அமைதி வேண்டும் இறைவனே, என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, என் மீது கருணை புரிவாயாக. உங்களுடைய பிரார்த்தனைகள் அமையட்டும். உங்கள் இறைவன் உங்களுடைய வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கின்றான், உங்களுடைய எண்ணத்தை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். எண்ணங்களில் சிதைவுகளில் ஆகிவிட வேண்டாம், பல எண்ணங்களாக நீங்கள் கொள்ள வேண்டாம். ஒரே எண்ணம் தான் சுகமான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை வேண்டும், உயிரோட்டமுள்ள வாழ்க்கை வேண்டும். உங்களுக்கு உயிரளிக்கக்கூடியதும் உயிரோட்டமுள்ளதும் நிலையானதுமான வாழ்க்கை வேண்டும். உன்னிடத்திலிருந்து தவிர வேறு எவரிடத்திலும் அது இல்லை, அது விருப்பமாக அமைந்திருக்கின்றது. யார் உங்களுடைய உள்ளத்தில் பேசியது என்றென்றும் நான் வாழ வேண்டும், நித்திய ஜீவனாக வாழ வேண்டும். இந்த வார்த்தையெல்லாம் எங்கிருந்து வந்தது? உங்களோடு இறைவன் பேசியிருக்கிறான், நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டீர்கள். அந்த ஏற்றுக்கொண்டதனுடைய ஒப்பந்த படிவம் உங்களுடைய உள்ளத்தில் அமைத்து விட்டான். எனவே நீங்கள் இன்னமும் நினைவு கூறி கொண்டிருக்கின்றீர்கள். நிலையான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை அமைந்துவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும், எவ்வளவு நன்றாக இருக்கும் என்பது சந்தேகமாக இருக்கின்றது. உங்களுக்கு அமைந்துவிட்டதை போன்று நீங்கள் நினைவு கூறுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் வாழ்கின்றீர்கள், உங்களுடைய உலகப் பொருள்களில் நீங்கள் வாழவில்லை. அந்த உள்ளத்தினுடைய தேவையை கொண்டுதான் உலகப் பொருள்கள் உங்களுக்காக படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இயற்கையின் அவ்வளவு சுகங்களும் உங்களுக்காக படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நம்பிக்கையாளர்களுக்காக வேண்டி படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கூடிய இவ்வளவு உலகத்தினுடைய இயற்கையும், அது இறப்பதும் புதிதாக படைக்கப்படுவதும், இறப்பதும் புதிதாக படைக்கப்படுவதும், அழிக்கப்படுவதும், மண்ணாகுவதும், பிறகு இறைவன் புதிய படைப்பாக விற்பிப்பதும், இது அவ்வளவு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்காக இறைவன் கூறுவது, நான் நினைத்தால் அவ்வளவு படைப்புகளையும் நீக்கிவிடுவேன். நிரந்தரமான வாழ்க்கையை விரும்புங்கள். உங்களுக்காக சோதனைக்காக கொடுக்கப்பட்டது, மீண்டும் மீண்டும் அது அழிக்கப்பட்டு படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இது உங்களுக்கு எதை அறிவிக்கிறது என்றால், ஒவ்வொரு விஷயமும் உங்களை விட்டு அழியும், பின்னர் தான் படைப்பவனாக இருக்கின்றான். படைப்பாளனுடைய அந்த ரகசியத்தை நீங்கள் அறிவதற்காக வேண்டி இன்னும் அவனுடைய கட்டளையின் மீது அழிவும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே தன்னுடைய படைப்பை அடித்து காட்டுவதும், பிறகு தன்னுடைய படைப்பை புதுப்பித்து காட்டுவதும் உங்களுடைய இறைவன் படைப்பாளன் என்பதையும், அவன் எதனையும் தன் நாடிய விதத்தில் செய்வான் என்பதையும் நீங்கள் அறிய வேண்டி உங்களுக்கு தன்னுடைய அத்தாட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த உலகத்தில் உள்ள யாவும் அடியும், வானங்களில் உள்ள யாவும் அடியும், இடைப்பட்டவை யாவும் அடியும். ஆனால் அல்லாஹிடமிருந்து உங்களுக்காக அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றதே அழகான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை, உயிரோட்டமுள்ள வாழ்க்கை. இது நிச்சயமாக நிறைவேறக்கூடியது. இதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கான வாக்குறுதி எல்லாம் நிலையானதும் அழகானதும் உயிரோட்டம் உள்ளதும் இன்னும் மேன்மையானதும் உங்களுக்காக இறைவன் அமைத்துக் கொண்டிருக்கின்றான். நிச்சயமாக படைப்பானுடைய படைப்பானது முற்று பெற்று விடாது, முடிந்து விடாது. நம்பிக்கை கொள்ளுங்கள். நாம் ஒவ்வொரு மூச்சிலும் இறைவனோடு வாக்குறுதி செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த உறுதி பிரமாணத்தின் படிவமானது உள்ளத்தில் படிந்து விட்டது. நன்மையை விரும்பிக் கொண்டே இருக்கின்றீர்கள், நீங்கள் அதற்கு விரோதமாக நடந்து கொண்டே இருக்கின்றீர்கள். இறைவனுக்கு நன்றி உணர்வு இல்லாமல் அந்த ஒப்பந்தத்தின்படி நடக்க வேண்டும். என்றுமே அழியாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். இதெல்லாம் உள்ளத்தின் வாழ்க்கை. நீங்கள் வாழ்வது உள்ளத்தில், உடலில் அல்ல. ஒரு உணவு சாப்பிட்டால் கூட அந்த உணவின் ருசி உள்ளத்திற்கு பொருத்தமாக இருக்கின்றது. ஒருவர் என்னை வரவேற்கிறார் என்றால் அவருடைய பணிவும் அவருடைய கனிவும் அவர் என் மீது கொண்டிருக்கூடிய மதிப்பும் மரியாதையும் கண்ணியமும் அவ்வளவும் எனக்கு மனதிற்கு சுகமாக இருக்கின்றது. இது உடலுக்காக அல்ல, கட்டி தழுவி கொண்டதன் காரணமாக அது உடலுக்கு என்றல்ல. அவங்களுடைய வரவேற்பும் அவங்களுடைய மனதில் உங்களுக்காக கொண்டிருக்கக்கூடிய மரியாதையும் மதிப்பும் தான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. நீங்கள் உங்களுக்குள் கொண்டிருக்கக்கூடிய உறவு முறையாக இருக்கிறதே தவிர நிச்சயமாக உடல் அடிப்படையில் இல்லை. உங்களுடைய எண்ணத்தின் மீது இப்பொழுது அமையுங்கள். எண்ணம் ஒவ்வொன்றும் இறைவனிடமிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரே எண்ணம், நிலையான வாழ்க்கை, அழகான வாழ்க்கை, எந்த கஷ்டமும் இல்லாத வாழ்க்கை. நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை இறைவன் உங்களுக்காக எந்த வாக்குறுதியை கொடுத்தாலும் அது நீங்கள் விரும்பக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வாக்குறுதியை நீங்கள் அவனிடம் ஒப்படைத்து விடுங்கள், பொறுப்பேற்படுத்துங்கள். நிச்சயமாக மறுவாழ்க்கை உண்டு. மறுவாழ்க்கை என்பது மறைவாக வாழ்க்கை, மறுமையை கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை. அந்த மறுவாழ்க்கையை நீங்கள் நம்புங்கள். மறுவாழ்க்கையானது நிரந்தரமானதுதான், மீண்டும் அடியக்கூடிய வாழ்க்கை இல்லை. நிரந்தரமான வாழ்க்கையை நீங்கள் விரும்பும் போதெல்லாம் இறைவன் உங்களோடு இருக்கின்றான், கவனித்துக் கொண்டிருக்கின்றான், உங்களை சபைப்பட்டிருக்கின்றான், உங்களுடைய சிந்தனையினுடைய ஆற்றலை உயர்த்தி கொண்டிருக்கின்றான். நீங்கள் உண்மையை அறிந்து கொண்டே இருப்பீர்கள். அதன் காரணமாக இறைவன் உங்களுக்கு நன்றி உணர்வையும் புகுத்துகின்றான். என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் நான் முயற்சி செய்த போதிலும் சரி, அது அடியக்கூடியதுதான். உங்களுடைய இயற்கையை பாருங்கள், சுற்றி பாருங்கள். மழை பொழிகிறது, பூமி விளைகிறது, மழை பொழிவதை நிறுத்திக் கொள்கின்றது, பூமி இறந்து போகின்றது. மீண்டும் மழை பொழிகிறது, மீண்டும் இந்த பூமி உயிர்ப்பிக்கப்படுகின்றது. இதில் எதனை நீங்கள் மறுப்பீர்கள்? படைப்பதை தான் அழித்து பின்னர் புதிதாக படைக்கின்றான், அவனுக்கு நிரந்தரமாக ஆக்க முடியாதா? அந்த ஒவ்வொரு படைப்பையும் புதிதாக மாற்றிக்கொண்டிருக்க முடியாதா? நிச்சயமாக அவனால் முடியும். நீங்கள் அந்த வாழ்க்கையை விரும்ப வேண்டும், மறுவாழ்க்கையை விரும்புங்கள். இறந்து பிழைத்து, இறந்து பிழைத்து, இறந்து பிழைத்து, செத்து பிழைத்து வாழக்கூடிய வாழ்க்கை வேண்டாம், நிரந்தரமான வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புங்கள். உங்களுடைய உள்ளத்தில் எது இருக்கின்றது? செத்து பிழைக்க வேண்டுமா? இந்த சாவு என்பது நீக்கப்பட்டு, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வேண்டாம் என்று நீக்கப்பட்டு, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மறுமலர்ச்சி பெற வேண்டும், மறுவாழ்க்கையை, நிரந்தரமான வாழ்க்கையை வாழ வேண்டுமா என்று கேட்டால், நிரந்தரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புவீர்கள். வாடகைக்கு குடியிருக்கின்றோம், ஒரு வீட்டிலிருந்து அடுத்த வீடு, அடுத்த வீட்டிலிருந்து அடுத்த வீடு, நிரந்தரமாக எங்கேயும் தங்க முடியவில்லையே என்று நீங்கள் வருத்தப்படுவீர்கள். உங்களுடைய வேலை, இங்கே அரசாங்க வேலைகளில் இருக்கின்றீர்கள், அவர்கள் ஒரு இடத்திலிருந்து 3 வருடத்திற்கு ஒரு முறை, 5 வருடத்திற்கு ஒரு முறை, ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்துக்கு மாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு இடத்திலாவது நிரந்தரமாக உங்களால் தங்க முடியாது, இதனையும் நீங்கள் வெறுப்பீர்கள். ஒரு நல்ல இடம் இல்லையே தங்குவதற்கு, நிரந்தரமாக இல்லை என்று விரும்புவீர்கள். இதெல்லாம் இறைவனிடம் வந்துள்ள வாக்குறுதிகளில் உள்ளவையாகும். என் மனதில் இருக்கக்கூடிய அழகான எண்ணங்கள் அவ்வளவுமே இறைவனிடமிருந்து வந்தது. நீங்கள் ஒரு துன்பத்திற்கு ஆளாகின்றீர்கள், ஒரு நோய் ஏற்படுகின்றது, பிறகு அந்த நோயிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுகின்றீர்கள். நீங்கள் இனி எந்த காலத்திலும் நோய் வர வேண்டாம் என்று விரும்புங்கள். உங்களுக்கு ஒவ்வொருவருக்குமே இது இறைவனிடம் வந்துள்ள வாக்குறுதி. அவனோடு நான் தொடர்பு கொண்டிருக்கின்றேன், அவன் என்னோடு தொடர்பு கொள்ளும் பொழுது பல சமயங்களில் எனக்கு நோய்கள் வேண்டாமே என்று விரும்புகின்றேன், நோய்களே வேண்டாம் என்று விரும்புவதில்லை. எந்த நோயும் நான் அந்த நோயிலிருந்து விடுபட்ட பிறகு இந்த நோய் என்றுமே வர வேண்டாம், இனி என்றுமே எந்த நோயும் வர வேண்டாம், இது இறைவனுடைய வாக்குறுதி வேண்டுமா என்று கேட்கின்றான். பல சமயங்களில் நாம் அதனை கண்டுகொள்வதில்லை. இந்த நோய் போய்விட்டது, அடுத்த நிமிடமே நான் என்னை என்னுடைய தேவைகளிலிருந்து விடுவித்துக் கொண்டு இன்னைக்கு எனக்கு எந்த துன்பமுமே வராது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். இந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைக்கக்கூடாது. உங்களுடைய இறைவன் சதா சர்வ நேரமும் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றான், தன்னுடைய வாக்குறுதியை கொடுத்துக் கொண்டிருக்கின்றான் என்று பொருள். அந்த வாக்குறுதிக்கு நீங்கள் செவி சாயுங்கள், கவனத்தோடு இருங்கள். பொறுமையோடு இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் உள்ளத்தோடு நீங்கள் இருக்கின்றீர்கள், உங்களுடைய உள்ளத்தோடு நீங்கள் இருக்கின்றீர்கள். அந்த உள்ளத்தோடு நீங்கள் இணைந்து விடுங்கள். உங்களுடைய பொறுமைக்குரிய நேரம் இறைவன் உங்களுக்காக விதித்திருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவும் அவனுடைய வாழ்க்கையின் தோற்றமும். என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது. மீண்டும் உங்களுடைய படைப்பிற்கு வரும் பொழுது உங்களுடைய சினைப்பையிலும் விதைப்பையிலும் உங்களுடைய விந்தும் உங்களுடைய சினை அணுவும் முட்டையும் 12 வருடங்களாக அந்த சக்தியானது குடிகொண்டிருக்கின்றது. இறைவனுடைய வாக்கு அங்கு நிறைவேறிவிட்டது. அது அந்த நேரம் வரும்பொழுது உறுப்பெற ஆரம்பிக்கிறது. நீங்கள் ஒரு அணுவாகவும் முட்டையாகவும் மாறுகின்றீர்கள். அதற்கு முன்பாக எந்த பொருளும் இல்லாமல் இருந்தீர்கள். அதை நீங்கள் எந்த வடிவத்திலும் காண முடியாது. இதை போன்றே உங்களுடைய உள்ளத்தில் கருவாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இறைவனுடைய வாக்கு உங்களுக்காக நிறைவேறி கொண்டிருக்கின்றது. கவனத்தோடு நிலையான வாழ்க்கையின் பக்கம் நீங்கள் திரும்பும் பொழுது உங்களுக்கு கவலை ஏற்படும் பொழுதெல்லாம் நாளைய வாழ்க்கையினுடைய முன்னறிவிப்பு அது. ஆனால் அதே நேரம் அல்லாஹ் அறிவிப்பது என்னவென்றால், நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன், என்னை நீங்கள் நம்புங்கள், கவலையும் வேண்டாம், பயமும் வேண்டாம், நிரந்தரமான வாழ்க்கைக்காக இந்த வாழ்க்கையை முடிவு பெற்று புதிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சமும் கஷ்டப்பட மாட்டீர்கள், பயப்பட வேண்டாம். இப்பொழுது என்னுடைய வாக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த மாதிரியாக செத்து பிழைக்கக்கூடிய வாழ்க்கை வேண்டாம், துன்பங்களோடு கலந்த சுகமான வாழ்க்கை, இன்ப வாழ்க்கை வேண்டாம். நிரந்தரமான சுகத்துடனும் இன்பத்துடனும் இன்ப சூழ்நிலைகளில் நீங்கள் வாழ வேண்டும். துன்ப சூழல்கள் உங்களிடம் இருக்கின்றது, அது உங்களுக்காக அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. இறைவனை இப்பொழுது சார்ந்து விடுங்கள். உங்களுக்காக படைக்கப்பட இருக்கக்கூடிய தருணம் இதுதான். நீங்கள் கவலையும் பயமும் கொண்டிருக்கின்றீர்கள், உங்களை இறைவன் பக்கம் திரும்புங்கள். உள்ளச்சத்தோடு இது வேண்டாம் என்று திரும்புங்கள். உங்களுக்காக படைக்கப்பட வேண்டிய தருணம் நெருங்கிவிட்டது. உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே எந்த உடன்படிக்கை ஏற்பட்டிருந்ததோ அந்த மறுவாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்காக படைக்கப்பட வேண்டி அது உங்களுக்கான காலத்துணையை நெருங்கிவிட்டது. எப்படி 12-13 ஆண்டுகள் ஆகும் பொழுது சினைப்பையில் முட்டை ஏற்படுகின்றதோ, விதைப்பைகளில் விந்தணுக்கள் ஏற்படுகின்றதோ, அது போன்று உங்களுடைய காலத்துணை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. படைப்பின் ரகசியம், படைப்பினுடைய உறுதி பிரமாணம் இறைவனிடம் தவறுவதில்லை. அது உங்களுக்காக உருவாக ஆரம்பித்து விட்டது. அந்த நேரம் வந்துவிட்டது. இப்பொழுது கவலையையும் கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் நீங்கள் கவலையிலிருந்து விடுபட்டு அமைதியின் பக்கம் திரும்ப வேண்டும். இது உங்களுக்காக படைக்கப்பட இருக்கக்கூடிய மறுவாழ்க்கைக்கான ஆரம்பம். கவலை ஏற்படுவதெல்லாம் அந்த கவலையை நீக்கிக் கொள்ளுங்கள். எல்லா விதமான உங்களுடைய உலகாதாய அடிப்படையில் அற்பமான வாழ்க்கைக்காக நீங்கள் எவற்றையெல்லாம் முயன்று கொண்டிருக்கின்றீர்களோ அதிலிருந்து கொஞ்சம் பின்வாங்குங்கள். பொறுமையை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்காக இறைவன் அனுமதிப்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். முட்டி மோதி பாய வேண்டாம். நான் இன்னமும் என்னுடைய செல்வங்களை அதிகமாக்கப் போகின்றேன். கவலைக்குரிய சூழ்நிலை வந்துவிட்டது. நான் அதை மாற்றிவிடுவேன் என்று எனக்குரிய நஷ்டத்தின் பாதையை நான் பார்க்கின்றேன். நான் இன்னும் என்னுடைய முயற்சிகளை மேற்கொள்கின்றேன் என்று அதன் நிலையில் தாவி போய்விட வேண்டாம். இப்பொழுது நான் பொறுமையை மேற்கொள்கின்றேன். கவலை ஏற்படும் பொழுதெல்லாம் பொறுமையை மேற்கொள்கின்றேன். என் இறைவன் என்னுடைய பொறுமைக்கு உறுதிமொழி. அந்த உறுதிமொழியாக இருக்கிறது என்னுடைய விருப்பமாக நிரந்தரமான வாழ்க்கைக்காக அந்த உறுதிமொழி. அந்த நேரம் இறைவனுடைய நேரம். உங்களோடு அவன் அமைகின்றான். பொறுமையை நீங்கள் விரும்பும் பொழுது கவலையும் பயமும் நீங்குகின்றது. பொறுமையாளர்களுக்கு மட்டும்தான் இந்த அழகான மன வாழ்க்கை. மறுவாழ்க்கைக்காக அவர்கள் தயார்படுகின்றார்கள் பொறுமையை கொண்டு. நிச்சயமாக நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளும் பொழுதெல்லாம் இறைவன் உங்களோடு இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எந்த கவலையும் வேண்டாம், எந்த பயமும் வேண்டாம். உங்களுடைய நஷ்டம் போன்று தோன்றுகின்றது. நீங்கள் எவற்றை நஷ்டம் என்று கருதுகின்றீர்களோ அது நஷ்டமல்ல. அது மறுவாழ்க்கைக்கான புதிய தோற்றத்திற்கான இறைவன் உங்களுக்காக கொடுத்த வாக்குறுதி. நீங்கள் இறைவரும் பரிமாறிக்கொண்டீர்களே, வேண்டுமா என்று கேட்கும் பொழுது வேண்டும் என்றும் நீங்கள் விரும்பிவிட்டீர்களே. அதனுடைய வாக்கு பிரமாணம் உங்களுடைய உள்ளத்தில் பதிவாக அமைக்கப்பட்டுவிட்டது. அது என்றென்றும் விரும்பிக் கொண்டிருக்கிறது. அந்த விருப்பத்திற்கு உங்களுடைய இறைவன் இப்பொழுது அந்த காலத்துடன் நெருங்கிவிட்டது என்பதை அறிவிக்கின்றான். கவலையும் பயமும், இனம் புரியாத கவலையும் பயமும் இப்பொழுது நான் அறிய வேண்டும். இந்த இனம் புரியாத கவலையும் பயமும் ஏற்படும் போதெல்லாம் நான் அறிய வேண்டியது என்னவென்றால், என் இறைவன் எனக்காக உறுதி கொடுத்தானே, வாக்குறுதி கொடுத்தானே, அது சத்தியமானது. நிறைவேறும் தருணம் வந்துவிட்டது. என்னை நான் இப்பொழுது தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இறைவன் மறுவாழ்க்கைக்காக என்னை தயார் செய்யும் பொழுது என்னுடைய தீமைகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும். ஏனென்றால் தீமையோ இருக்கும்போது நன்மை ஒட்டாது. அந்த நன்மை எனக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கப்படுகின்றது. என்னுடைய துன்பங்களோடு இன்பம், முழுமையான இன்பம் இல்லை. நான் செத்துக் கொண்டும் இருக்கின்றேன், என்னை படைத்துக் கொண்டும் இருக்கின்றான். எப்படி ஒரு மரத்தில் இலைகள் மடிந்து கொண்டிருக்கின்றன, இலைகள் புதிதாக துளிர் விட்டுக் கொண்டிருக்கின்றன. இவை அனைத்துமே என்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய பல உறுப்புகள் அழிந்து கொண்டிருக்கின்றன. புதிய உறுப்பு, புதிய செல்கள், புதிய படைப்பாக அங்கு உருவாகி கொண்டிருக்கின்றன. ஆனால் இது முற்றிலுமாக தீமைகள் நீக்கப்பட வேண்டி இறைவன் கவலையை கொண்டு வரும் பொழுது பயபக்தியாளர்களாக இருங்கள். என் இறைவனே, இதனை நீ நிறைவேற விட்டுவிடாதே. என் தீமைகளிலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள். என் பாவங்களை மன்னிப்பாயாக. உங்களுடைய கவனம் உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்ப வேண்டும். உங்களுடைய உறுதிமொழி அங்கு இருக்கின்றது. இறைவன் அந்த உறுதிமொழியை நிறைவேற்ற ஆரம்பித்து விட்டான் என்பது பொருளாக இருக்கின்றது. கவலையின் போது அமைதியை மேற்கொள்ளுங்கள், பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய தீமைகள் நீங்க வேண்டி, உங்களை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டி, இன்னும் எது பாக்கி இருக்கின்றதோ அதிலிருந்து நீங்கள் கொடுத்து வாருங்கள். தர்மமாகவும் கொடுத்து வாருங்கள். நிச்சயமாக உங்கள் செயல்களை இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் தர்மமாக எதை கொடுக்கின்றீர்களோ, அதாவது பிரதிபலன் பார்க்காமல் தேவையுள்ளவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள். என் இறைவன், உன் பெயராலேயே நான் இதை கொடுக்கின்றேன். உன்னுடைய திருப்திக்காகவே கொடுக்கின்றேன். என் திருப்திக்காக அல்லாமல் வேறு யார் திருப்திக்காகவும் கொடுக்க வேண்டாம். உங்களுடைய திருப்தி, என் திருப்தியை நீங்கள் மேற்கொள்ளும் போது நான் உங்களுக்கு திருப்தியை அளிக்கின்றேன். உங்களுடைய கவலையை நீக்குகின்றேன். அதாவது என்னுடைய படைப்பு ஆரம்பமாகிவிட்டது உங்களுடைய மறுவாழ்க்கைக்காக. இவ்விதமாக இறைவன் நமக்கு அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது, சத்தியமானது. யாரிடம் கூறுவான் என்றால், யார் அவனுடைய உதவியை எதிர்பார்த்திருக்கின்றார்களோ அவர்கள்தான் கூறுவார்கள். நீ வாக்குறுதி கொடுத்தாயே என்ன என்று. என்னுடைய கவலைக்கான சூழ்நிலைகளில் நான் இருக்கும் பொழுது, நஷ்டங்களிலும் சில துன்பங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, என் இறைவனே, நீ எனக்கு அழகான வாழ்க்கை வேண்டும் என்று இப்பொழுதும் உன்னுடைய வாக்கு பிரமாணம் என்னுடைய உள்ளத்தின் பதிவிலிருந்து நான் கேட்கின்றேன். எனக்காக நீ கொடுத்த வாக்குறுதியை என்னாயிற்று என்று இறைவன் கூறுகின்றான். நீங்கள் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். அது என்ன அர்த்தம் என்று கேட்டால், உங்களுக்காக நான் என்னுடைய திசையை அமைக்கின்றேன். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் பின்வாங்குங்கள். நீங்கள் போய் கொண்டிருக்கூடிய இந்த பாதை கவலைக்கிடமானது. மறைவான இந்த விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். உங்களுடைய பாதை இதற்கு தொடரக்கூடாது, அறிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. நீங்கள் அறிய மாட்டீர்கள், அல்லாஹ் அறிவான். எனவே உங்களுக்கு கவலையை கொடுக்கும் பொழுது என்னிடம் நீங்கள் திரும்புவீர்கள். அங்கு என்னிடம் கேட்கக்கூடிய நீங்கள் பிரார்த்தனையெல்லாம் கேட்கின்றீர்களே, நிகழ்ந்துவிட வேண்டாம் என்று. அது ஏற்கனவே செய்து கொண்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் நீங்கள் கேட்கின்றீர்கள். அதை நீங்கள் நினைவு கொண்டு வருகின்றீர்கள். அந்த நினைவு கொண்டு வருவதற்காக வேண்டி என்னுடைய கவலை, என்னுடைய பாதை, என்னுடைய முன்னறிவிப்பாக கவலை ஏற்படுகின்றது. இன்னமும் அது நிகழவில்லை. நீங்கள் கவலைப்படுவது இன்னது என்று அறிய முடியாத நிலையில், அது என்ன என்று தெரியாத நிலையில், எந்த காரணமுமின்றி ஒரு கவலையும் பயமும் உங்களை பற்றிக் கொள்கின்றது. இது நான் அறிகின்றேன். உங்களுடைய பாதை எங்கு போய் முடியப் போகிறது என்பதை நான் அறிகின்றேன். நீங்கள் அறிபவர்களாக இல்லை. எனவே இந்த கவலையும் பயமும் வரும்பொழுது, இனம் புரியாததாக அது இருக்கும் பொழுது இறைவனிடம் திரும்பிவிடுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு எப்பொழுது காத்திருக்கின்றான்? என்னை மன்னித்துவிட இறைவனே என்று கூறுங்கள். அந்த நிமிடமே உங்களுடைய கவலை நீங்கிவிடும். உங்களுடைய பாதை திசை மாற்றப்பட்டுவிட்டது, இறைவன் பக்கம் திருப்பப்பட்டுவிட்டது. அவனுடைய பாதையில் அந்த அமைதியையும் காட்டுகின்றான். கவலை பின்னர் அமைதி. இந்த அமைதியானது உங்களுடைய திசை திருப்பப்பட்டுவிட்டது. இந்த அமைதியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எந்த நேரத்திலும் உங்களுடைய மனம் புரண்டுவிட வேண்டாம். இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய போக்குகளில் நீங்கள் எதனை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அதிலும் எந்த துன்பமும் இல்லை. இன்னும் இறைவன் உங்களுக்காக அறிவித்திருக்கின்றனே அந்த மறுமலர்ச்சியான மறுபாதையும் மறு வாழ்க்கையும் மறுமையும் உங்களுக்காக நிறைவேறி கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து இவை விளைந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் மறுமையில் எதனை விரும்புவீர்களோ அதிலிருந்து விளைந்து கொண்டிருக்கின்றன. நானோ பொருளை விரும்புகின்றேன். இறைவனோ முழுமையான அருளை உங்களுக்கு கொடுக்க விரும்புகின்றான். இப்பொழுது உங்களுக்கு தேவையானதெல்லாம் பொருளாக. ஒரு மரத்திலிருந்து நீங்கள் ஒரு ஒரு பழத்தை விரும்புகின்றீர்கள். எனக்கு பழம் வேண்டும், அதில் பயன்கள், இமீடியட்டா எப்பொழுதே நான் ருசித்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். இது உங்களுக்காக நிறைவேறுவதற்கு முன்பாக பிறரிடமிருந்து பறிக்காசைப்படுகின்றீர்கள். இதுதான் கலவாணித்தனமாக இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சத்திலும் நீங்கள் எதனை விரும்புகின்றீர்களோ அது முழுமையடைந்துவிட்ட மற்றவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய காலத்தவணையின் மீது அவர்களுக்கு நிறைவேறிய பலன்களை நீங்கள் பறிக்க ஆசைப்படுகின்றீர்கள். இந்த திருட்டு மனப்பான்மை கூடாது, இந்த கலவணைத்தனம் கூடாது. உங்களுக்காக நிறைவேறக்கூடியது இருக்கின்றது. நீங்கள் பழம் விரும்புகின்றீர்கள், உடனடியான பழத்தை நீங்கள் விரும்புகின்றீர்கள். பொறுமையாளர்களுக்கு படைக்கப்படும் என்பதை அறிய வேண்டும். இறைவனுடைய படைப்பு அவ்வளவுமே சிறியதிலிருந்து ஆரம்பமாகின்றது. அதற்கு முன்பாக அவன் உங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். இயற்கையை அமைத்துவிட்டு பின்னர் இரண்டும் கேளுங்கள் என்று கூறுகின்றான் இல்லையா? நிரந்தரமான வாழ்க்கைக்காக வேண்டி அவ்விதமாக உங்களுக்கு பல நன்மைகளை உங்களுக்காக கொடுத்து பின்னர் அது நீங்கும் என்பதை உங்களுக்கு அறிவித்து இப்பொழுது நிரந்தரமான வாழ்க்கையையும் உயிரோட்டமுள்ள நிலையான வாழ்க்கையும் என்னிடம் கேளுங்கள் என்று கூறும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொண்டோம். இப்பொழுது எனக்காக கொடுக்கப்பட்ட சுகம் கழிந்து கொண்டிருக்கின்றது. நான் இப்பொழுது பழம் பார்க்க ஆசைப்படுகின்றேன், பணம் பார்க்க ஆசைப்படுகின்றேன், பணம் பறிக்க ஆசைப்படுகின்றேன். பறிப்பது கூடாது, உங்களுக்காக அது தாழ்ந்து வரும். உங்களுக்கென்றே அது பிரத்யேகமாக உருவாகும். நீங்கள் நம்ப வேண்டும். இது சத்தியமானது. நிகழ்ந்து கொண்டிருக்கூடிய அத்தாட்சிகள் இல்லாத ஒன்றை நம்ப சொல்லவில்லை. கண்களால் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் நீங்கள் நம்புங்கள் என்று கூறிக்கொண்டிருக்கின்றேன். நம்புங்கள், இப்பொழுது உறுதியாக நம்புங்கள். தாங்கள் உறுதியாக நம்புவார்கள் அல்லர் என்று கூறிவிடாதீர்கள். உறுதியாக நம்புங்கள். அது கற்பனை அல்ல, சத்தியம். உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிற துன்பங்கள் எல்லாம் இதற்கு முற்பகுதியிலேயே கவலையும் பயமாக காட்டப்பட்டது. அது வெறும் கற்பனை என்று எண்ணினீர்கள். அது கற்பனையும் அல்ல. இந்த அத்தியாயத்திற்கு வாருங்கள். 45-32. அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது. உங்களுக்காக நிரந்தரமான வாழ்க்கையும் நிலையான வாக்கும் வாழ்க்கையும் உங்களுக்கு உண்டு என்பதை இறைவன் அறிவிக்கின்றான். உயிரளிப்பவன் அவன், உயிரை படைப்பவன் அவன், உருவம் அமைப்பவன் அவன், நிலத்திற்கு செய்பவன் அவன், நித்திய ஜீவனாக வாழ செய்பவனும் அவன்தான். அவனிடிருந்து அல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கை இல்லை. அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது. 45-32. அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது. மறுவாழ்க்கை, அது பற்றியும் சந்தேகமே இல்லை. மறுமை என்ற அந்த வார்த்தைக்கு பொருள் மறுவாழ்க்கை. நிரந்தரமான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும். அதை இறைவன் படைப்பவன் தான், ஆற்றல் மிக்கவன் தான், அதிலும் சந்தேகமில்லை என்று உங்களிடம் கூறப்பட்ட போது இப்பொழுது நாம் அறிகின்றோம், இறைவன் நம்மோடு கலந்திருக்கின்றான், கலந்துரையாடி இருக்கின்றான், நாம் விருப்பம் கொண்டு விட்டோம். பின்னர் உங்களுக்கான மனரீதியான அந்த ஒப்பந்தம், நீங்கள் அதனை அலட்சியப்படுத்திய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு பொருளும் அறிந்து கொண்டிருக்கின்றதே, அந்த அறியக்கூடிய பொருள்களைத்தான் உங்களுடைய வாழ்க்கையின் சம்பாத்தியமாகவும் சாதனையாகவும் எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்களே, அவ்வளவும் அழியும் என்ற அந்த வாக்கும் உங்களிடம் இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் எவ்வளவு சம்பாதித்து வைத்திருந்தாலும் எத்தனை நாளைக்கு இது நிலைக்கும் என்ற அந்த எண்ணம் உங்களிடம் இல்லாமல் இல்லை. அது இறைவன் இருந்துள்ள ஒரு எச்சரிக்கை தான் உங்களுக்கு, நல்ல உபதேசமும் கூட. இது இவற்றில் நீங்கள் எதனையும் மறுப்பீர்கள் என்றால் எதனையும் மறக்க முடியாது உண்மைதான் என்பதும் என்று கூறப்பட்ட பொழுது நீங்கள் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், இயற்கையினுடைய செல்வச் செழிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இயற்கை என்பது உங்களுடைய இயற்கையில் இறைவன் உங்களுக்காக அமைத்திருக்கக்கூடிய அந்த செல்வச் செழிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் அதனை தான் சம்பாதித்ததாகவும் அந்த சுகத்தை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். சுகம் என்பது உணர்வு, பூர்வமானது, உணர்ச்சிக்கு உரிய பொருள் வடிவம் இல்லை சுகம் என்பது. அந்த சுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதை நீங்கள் சம்பாதித்து என்று கூறுகின்றீர்கள். மறைவானவற்றை அறிந்தவர்கள் நீங்களா? சுகம் என்ற மறைவான ஒரு உணர்வை நீங்கள் படைப்பவர்களா? அது சத்தியம்தான். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொருளின் அடிப்படையில் இருந்து, உயிரோட்டம் உள்ள பொருளின் அடிப்படையில் இருந்து, இறைவன் படைத்த அந்த பொருளின் அடிப்படையில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே, இது சத்தியம்தானே? அதிலிருந்துள்ள உணர்வில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் சுகமாக. அந்த சுகம் என்பது பொருள் வடிவமாக இல்லை, அருள் வடிவமாக இருக்கின்றது, அதில் உயிரோட்டமும் இருக்கின்றது. அவ்விதமாக இருக்கும் பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சுகநிலையில் இதை நான் சம்பாதித்தேன் என்று கூறுகின்றீர்களே, இது இறைவனுக்கு பதிலாக உங்களை நீங்கள் மாயையாக ஆக்கிக் கொண்டீர்கள், பெருமை கொண்டு விட்டீர்கள். இந்த பெருமை உங்களை அழிக்கும், நிச்சயமாக அதனுடைய வேதனை உங்களை பிடிக்கும். மறுவாழ்க்கை சத்தியம், நரகம்தான் உங்களுக்கு முன்பாக இருக்கின்றது. உங்களை நீங்கள் எனக்கு இணையாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். என்னை மறந்த நிலையில் நீங்கள் அனுபவிக்கும் காலமெல்லாம் என்னை மறந்து நீங்கள் உங்களுடைய சுகங்களுக்கெல்லாம் உங்கள் ஒருவருடைய புகழ்தான் என்று உருவாக்கி கொண்டீர்கள். இது மகா கேடானது. எனவேதான் இறைவனிடமிருந்துதான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று இன்று யார் உடலாலும் அவர்களுடைய மக்கள் தொகையினாலும் அவர்களிடம் இருக்கக்கூடிய செல்வங்களினாலும் பெருமை கொண்டு விட்டார்களோ, புகழ் தனக்கு வேண்டும், தன்னுடைய சாதனை இது வாழ்க்கையின் சாதனை என்று மற்றவர்கள் புகழ வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, அப்பொழுதே அவர்கள் மடிந்து விட்டார்கள். அந்த நாள் பற்றி கூறப்படும் பொழுது நாம் பல சமயங்களில் கூறியிருக்கின்றோம், பெருமை கொள்ளும் காலமெல்லாம் அது தானே வந்தது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. சும்மா இருந்தால் வந்துடுமோ, சும்மா இருந்தால் கிடைச்சிருமோ, இது எல்லாமே அது வெறும் கற்பனை தான். மறுவாழ்க்கையின் மீது நம்பிக்கை இல்லை. இப்பொழுது நான் சம்பாதிக்கின்றேன், அவ்வளவுதான். நான் சம்பாதிக்கின்றேன், நான் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், அவ்வளவுதான். மற்றவை எல்லாம் கற்பனை, சும்மா இருந்தாலும் வந்துடாது என்று கூறக்கூடிய அந்த நேரம்தான் பெருமையுடைய உச்சகட்டம். நீங்களும் உதவி செய்ய வேண்டும், நீங்களும் உங்களுக்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் இறைவன் உதவி செய்வான். அப்பாறு அல்ல. நீங்கள் உங்களை படைத்துக் கொண்ட போது உங்களுடைய முயற்சி எதுவுமே இல்லை. எத்தனையோ பேர் திருமணம் செய்து கொண்டார்கள், 3, 4, 5, 10 வருடங்கள் ஆகிவிட்டன, குழந்தை இல்லை. உங்களுடைய முயற்சி தோற்று போய்விட்டது. இப்பொழுது நீங்கள் இறைவனிடம் விரும்புகின்றீர்கள், அப்பொழுதும் கூட மனிதர்களிடம் திரும்புகின்றீர்கள், நீ எனக்கு உதவி செய் என்று. நிச்சயமாக இல்லை. அவ்விதமாக உங்களுக்கு மனிதர்களின் உதவியின் காரணமாக எது உங்களுக்காக ஒரு நல்ல படைப்பாக அமைந்திருக்கின்றதோ பெரும் சோதனை தான். இதிலும் நீங்கள் மனிதர்களை அவர்களுடைய உதவியின் காரணமாக, அவர்கள் தான் எனக்கு குழந்தை கொடுத்தார்கள், அவர்கள் தான் எனக்கு ஒரு வாரிசை கொடுத்தார்கள் என்று அவர்களை போடப் போகின்றீர்களா, அல்லது இறைவன் எனக்கு கொடுத்தான் என்று இறைவனை நினைவுகூரப் போகின்றீர்களா? இது ஒரு மகா சோதனை. பெரும்பாலும் டாக்டர்கள் கொடுத்தார்கள் என்று கூறுவார்களே தவிர இறைவன் பற்றி அந்த எண்ணம் இருக்காது. புகடாரம் அனைத்து வந்து டாக்டர்களுக்கு இருக்கும். பேப்பர்களிலும் செய்தித்தாளர்களிலும் அவர்களை பற்றி போடுவார்கள், 25 வருடங்களாக குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை கிடைத்தது என்று, டாக்டர் சாதனை புரிந்து விட்டார் என்று, இந்த மருத்துவமனையில் இந்த சாதனை நிகழ்ந்தது என்று. இவ்வளவும் பெருமையுடைய உச்சகட்டம். அந்த குழந்தையினால் அவர்களுக்கு எந்த நன்மையும் இல்லை, அந்த குழந்தை பிறந்ததன் காரணமாக அந்த குழந்தைக்கும் எந்த நன்மையும் இல்லை. இவ்வாறு தங்களுக்கும் தங்களுடைய சந்ததிகளுக்கும் யார் நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொண்டார்களோ, இதைவிட தெளிவான ஒரு கெட்ட பாதை கிடையாது. கற்பனை என்றே நாங்கள் கருதுகின்றோம், எல்லாம் எங்களுடைய முயற்சிகளின் காரணமாகத்தான், என் அறிவின் காரணமாகத்தான் என்று கூறும் பொழுது இறைவன் முற்றிலுமாக அவர்களை வெற்றி மிளக ஆரம்பிக்கின்றான். இன்னும் மறுவாழ்க்கை என்பது அதன் மீது நாங்கள் நம்பிக்கை கொள்பவர்கள் இல்லை. எங்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய வாழ்க்கை என்றுமே நிலைத்திருக்கும், அதில் எந்த குறையும் ஏற்படாது, ஏழேழு ஜென்மங்களுக்கும் நாங்கள் வாழ்ந்துவிடுவேன் என்று கூறுகின்றார்கள். அப்பொழுதும் கூட என்ற ஜென்மம் போய்விடும், எனக்கு பின்னால் ஜென்மங்கள் வரும், தான் அடியப் போகின்றோம் என்பதை தெரியாமலேயே ஏழேழு ஜென்மங்களுக்கு நான் சேர்த்துவிட்டேன் என்று கூறுவார்கள். அப்படி என்றால் உங்களுடைய பொருள்களை ஏழு ஜென்மங்களும் எழுதி வைத்துவிடுங்கள் என்று கூறினால் ஒரு காலம் எழுத மாட்டார்கள். ஏனென்றால் நான் ஏழு ஜென்மங்களுக்கு வாழப்போவதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தெரியும், தான் மறைந்துவிடுவேன், தான் இறந்து போவேன் என்று தெரியும், இது என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய வம்சங்களுக்கும் என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட எண்ணம் யாருக்கும் கிடையாது. என்னுடைய வம்சங்கள் அவ்வளவு பேருக்கும் சுகமாக வாழ்வதற்காக நான் எனக்கான பொருள்களை அவர்களுக்கான பொருள்களை வாழ்க்கையின் ஆதாரமாக அமைத்து விட்டேன் என்று ஒருவரும் கூற இயலாது. இப்பொழுது நீங்கள் எழுதி வைத்து விடுவீர்களா அந்த ஏழு ஜென்மங்களுக்கும் என்று முடியாது. அது எனக்கு வேண்டும், நான் வாழும் காலமெல்லாம் எனக்கு மட்டும்தான், பிறகுதான் நான் எழுதி வைப்பேன், நான் இறந்த பிறகு மற்றவர்களுக்கு என்று நிச்சயமாக தன்னுடைய இறப்பையே அவர்கள் மறந்துவிட்டார்கள். இவர்களாக மற்றவர்களுக்கு ஏழு ஜென்மங்களுக்கும் வாழ்பவர்கள். ஆனால் இவர்களுடைய எண்ணமெல்லாம் நான் ஏழு ஜென்மங்களுக்கும் வாழ்வேன், ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வேன், நூறு ஆண்டுகளுக்கு மேலாக நான் வாழ்வேன் என்ற எண்ணமெல்லாம் இவர்களுக்கு இருக்கின்றது. இதில் இவர்களுக்கு எந்த விதமான பிடிமானமும் இல்லை, இது பற்றி எந்த அறிவும் இல்லை. இருந்தாலும் பெருமை கொண்ட மக்களாக பேசிக்கொண்டிருக்கூடிய இந்த வாழ்க்கை இவர்களுக்கு உதவாது. அது வெறும் கற்பனை தான் என்று நாங்கள் கருதி வேண்டும் என்று கூறுகின்றார்கள். மேலும் அதை உறுதி என நம்புபவர்கள் நாங்கள் இல்லை என்று கூறுகின்றார்கள். நாங்கள் அதை உறுதி என நம்புபவர்கள் அல்லர் என்று கூறினார்கள். எனவே அவர்களுடைய தீமையெல்லாம் அவர்களுக்கு வெளியாக ஆரம்பிக்கின்றது. இறைவனுடைய அருள் நின்றுவிட்டது, அவர்களுடைய தீமையெல்லாம் அவர்களுக்கு வெளியாகும், அதிலிருந்து அவர்கள் தப்ப முடியாது. எதனை அலட்சியப்படுத்தினார்களோ, எதனை பரிகாசம் செய்தார்களோ, அந்த பரிகாசம் அவர்களை சுழ்ந்து கொண்டது. இன்று யாருக்கெல்லாம் நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்வோம், எங்களுடைய டாக்டர்கள் எங்களை வாழ வைப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களோ, அந்த பரிகாசம் இறைவனை எல்லாம் நம்ப முடியாது. நீங்கள் எல்லாம் படித்தவர்களாக இருக்கின்றீர்கள், இந்த காலத்தில் எல்லாம் இறைவனை நம்பலாமா? யாரோ உங்களை கெடுத்து விட்டார்கள் என்றெல்லாம் கூறுகிறார்களே, இவர்கள் எதனை பரிகாசம் செய்தார்களோ, அலட்சியப்படுத்தினார்களோ, கேவலப்படுத்தினார்களோ, அந்த கேவலமான மருத்துவமனைகளில் இன்டென்சிவ் கேர் யூனிட்ல சிதைக்கப்படுவார்கள். அவர்கள் எதை பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ அதுவே அவர்களை சுழ்ந்து கொண்டது, பார்த்து கொண்டிருக்கின்றோம். எதனை என்னுடைய முயற்சி என்று கூறுகின்றார்களோ, தன்னுடைய தொழில்களில் பெரும் லாபம் அடையும் பொழுது அந்த லாபத்திற்கு பெரும் கேடு ஏற்படும் போது அவர்கள் அறிவார்கள். பெரும் நஷ்டம் ஏற்படும் பொழுது அவர்கள் மனம் உடைந்து போவார்கள். அந்த நேரம் அவர்களுடைய மரணம் நிச்சயம், அவருக்கான நரக வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. நான் 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 சம்பாதித்தேன், வாழ்கின்றேன், முயற்சிக்கின்றேன், பலன்களை அடைகின்றேன், சாதித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று நான் என்று கூறக்கூடிய அந்த நேரமெல்லாம் ஒவ்வொரு முறையும் இறைவனுடைய வாக்குறுதி தகர்க்கப்படுகின்றது. இறைவனுடைய வாக்குறுதியை நான் மீறுகின்றேன், இறைவனுடன் நான் செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்தை நான் அலட்சியப்படுத்துகின்றேன். இந்த நிலையின் போதுதான் உங்களுடைய இறைவன் உங்களை கைவிடுகின்றான், உங்களுடைய இதயத்தை முத்திரப்படுகின்றது. உங்களுடைய கவலையும் பயமும், உங்களுடைய திடுக்கமும் நடுக்கமும், உங்களுடைய சிதைவுகளும், உங்களுடைய அறிவின் ஆரம்பம் முடியும் வரையில் உங்களை கைவிட்டு விட்டான். படிப்படியாக இவர்கள்தான் வாழ்ந்து கெட்டவர்கள் என்று கூறக்கூடிய மற்ற மனிதர்கள், இவர்களை பற்றி பல வம்சங்களாக, பல ஜெனரேஷன்ஸ்களாக இவர்களை பற்றிய வரலாறுகள் நீடிக்கும். இவர்கள் வாழ்ந்து கெட்டவர்கள் இல்லை, கெட்டு வாழ்ந்தவர்கள் என்பதையும் நாம் அறிகின்றோம். ஆக இந்த 45வது அத்தியாயத்தில் 32வது வசனமும் 33வது வசனமும் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி இறைவனோடு செய்து கொண்டு உடன்படிக்கையின்படி வாழ வேண்டும், மனதில் கவலை ஏற்படும் பொழுது நான் உடன்படிக்கையை நான் மீறிக் கொண்டிருக்கின்றேன், தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றேன் என்று இறைவன் அறிவிக்கின்றான். இது துன்பமான சூழலிலும் கவலைக்கிடமான சூழலிலும் உங்களை கொண்டு சேர்த்துவிடும். எனவே பாவ மன்னிப்புடன் திரும்புங்கள், என் இறைவனின் பாவங்களை மன்னித்துவிடு. ஒவ்வொரு முறையும் இனம் புரியாத கவலைகள் முதலில் ஆரம்பமாகும், பிறகு இனம் புரியக்கூடிய கவலை தான் இருக்கும். பல சமயங்களில் இனம் புரியக்கூடிய கவலையாக இருக்கும், இந்த திசையிலிருந்து இந்த மாதிரி துன்பம் எனக்காக காத்திருக்கிறது என்பது புரியும். இதற்கு முன்பாகவே இதை பற்றி செய்தி அறிவிக்கப்பட்டு விட்டது, இனம் புரியாத கவலைகள் வந்து போயிருக்கின்றன, அதை பற்றி நாம் அலட்சியத்தில் இருந்தோம். இப்பொழுது அது உங்கள் முன்பாக இருப்பதை பார்த்துக் கொண்டீர்கள், எதனை அலட்சியப்படுத்தினீர்களோ அது உங்களுடைய முன்பாக இருப்பதை பார்த்துக் கொண்டீர்கள். இப்பொழுது கவலை ஏற்படுகின்றது, தெளிவாக இந்த திசையிலிருந்து, இந்த மனிதத்திலிருந்து, இந்த விதத்திலிருந்து என்று, இது நான் செய்த இந்த சில குறைகளின் காரணமாக இந்த துன்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் மன்னிப்பும் கேட்பீர்கள், அல்லது உங்களுடைய மக்களிடம் நீங்கள் ஓடுவீர்கள் உங்களை பாதுகாக்க வேண்டி. அங்கும் தவறுகள் நிகழ்கின்றன. யார் இந்த நிலையிலாவது இரண்டு பக்கம் திரும்புகின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இரண்டு மன்னிப்பு கிடைக்கின்றான். மீண்டும் இந்த வாழ்க்கையில் வாழக்கூடிய வாழ்க்கைக்குரிய அந்த ஒரு படைப்பை துவங்குகின்றான். எப்படி ஒரு இலை உதிர்ந்தால் புதிய இலை உருவாக்குகின்றானோ ஒரு மரத்தில் அதே போன்று உங்களுக்கு ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தொலைந்தால் புதிய ஒரு வாழ்க்கையினுடைய பகுதி ஆரம்பிக்கின்றான். ஆனால் நிரந்தரமான வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புங்கள். இப்பொழுது மறு வாழ்க்கை என்பது நிரந்தரமான வாழ்க்கை. இங்கு உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிக்கப்பட வேண்டும், மன்னிப்பளிக்கப்படக்கூடிய வாழ்க்கை. இறப்பதும் பிறப்பதும், இறப்பதும் பிறப்பதும் இந்த வாழ்க்கையை கூடாது. துன்பங்களும் பிற இன்பங்களும் மாறி மாறி வரக்கூடிய வாழ்க்கை வேண்டாம். நிரந்தரமான உயர்வுடைய வாழ்க்கைகள் மறு வாழ்க்கையை நீங்கள் விரும்புங்கள். இந்த வாக்குறுதியானது உண்மையானது. 45:32 அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது. நிரந்தரமான வாழ்க்கை உண்டு. உங்களுக்காக நான் படைக்க இருக்கின்றேன். அந்த படைப்பானது நீங்கள் படத்தை விரும்புகின்றீர்கள், பணத்தை விரும்புகின்றீர்கள், இறுதியாக இருக்கக்கூடிய அந்த வடிவத்தை விரும்புகின்றீர்கள். இறைவன் உங்களுக்கு விதையாக ஆவதற்கு முன்பாகவே கருவாக அமைத்திருக்கின்றான். பிறகு அது விதையாக ஆரம்பமாக இருக்கின்றது. அதிலிருந்து உங்களுக்கு இலைகளுக்குரிய ஒரு சிறு முளை விடுகிறது. பின்பு அது வளர்ந்து மரமாகி கிளைகளும், பின்னர் அதன் மீது இலைகளும், அதனுடைய குளிர்ச்சியும், அதனுடைய மடையை ஈர்க்கக்கூடிய தன்மையும், அதனுடைய உயிரோட்டமுள்ள ஒரு சூழ்நிலையும், பின்னர் அது பூக்களாகவும், அதனுடைய மனங்களாகவும், காய்களாகவும், பின்னர் அதிலிருந்து ஒரு சுகங்களாகவும், பின்னர் படமாகவும் அது கனிந்து உங்களுக்காக என்றென்றும் ஒன்றல்ல, உங்களுக்காக ஆயிரக்கணக்கில் உங்களுடைய ஒரு மரத்திலிருந்து நீங்கள் அடைவீர்களே, அந்த பலன்களை நீங்கள் அடைய வேண்டி உங்களுக்காக அந்த வாக்குறுதி பிரமாணம் இன்று உங்களுக்காக ஆரம்பித்துவிட்டது. நீங்கள் அந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதுவரையில் உங்களுக்காக இறைவன் உங்களுடைய இறப்பையும் புதிய படைப்பையும் மாறி 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 உருவாகி கொண்டிருப்பான். ஒவ்வொரு முறையும் நீங்கள் கவலை கொள்வதும் பின்னர் உங்களுடைய மறுவாழ்க்கையும் இவ்விதமாக மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் இறைவனுடைய சூழ்நிலையில் வாழ்வீர்கள். ஒரு காலம் உங்களுடைய உலக வாழ்க்கையின் அடிப்படையில் நீங்கள் எதனை ஏற்றுக்கொண்டீர்களோ அது இறக்கவும் செய்யும், பிறக்கவும் செய்யும். நிரந்தரமாக உங்களை விட்டு இறந்து விடாது. அது நிரந்தரமான வாழ்க்கையும் இல்லை. இறைவனுடைய மறுவாழ்க்கை என்பது உங்களுக்காக நிரந்தரமான வாழ்க்கையாக இனி அமைய இருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் சிறு நஷ்டங்கள் ஏற்படும் பொழுதும், சிறு கஷ்டங்கள் ஏற்படும் பொழுதும் பாவமன்னிப்பு தேடுங்கள். கவலை வேண்டாம் இறைவன் என்று கேளுங்கள். உன் ஒப்பந்தப்படி எனக்கு மறுவாழ்க்கையை, அதாவது நிரந்தரமான வாழ்க்கையை இந்த உலகத்தில் அமைத்துக் கொள்கிறவனே, மறுமையிலும் நல்ல சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கிறவனே என்று கேளுங்கள். நிச்சயமாக நாம் இறந்த பிறகும் சிறப்பான வாழ்க்கை தான். இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் எந்த துன்பமும் தீண்டாத நிரந்தரமான வாழ்க்கை தான். இரண்டுமே நிரந்தரமான வாழ்க்கை. எங்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நீங்கள் வாழ்வீர்கள், அதற்கு நிரந்தரமான வாழ்க்கை உண்டு. யார் அவனுடைய வழியை பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இடையற்றம் உண்டு. இறந்த பிறகும் நிரந்தரமான வாழ்க்கை. உங்களுடைய மனதில் நீங்கள் வாழ்கின்றீர்கள். மனம் பிரிந்துவிடும், உயிரோடு மனம் பிரிந்துவிடும், உடல் அடிந்துவிடும். இந்த அழிவுக்கு பின்னால் நிரந்தரமான வாழ்க்கை உண்டு. இப்பொழுது நான் மனதில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். மனதில் தான் கவலையும், மனதில் தான் சுகமும், மனதில் தான் எனக்கு அமைதியும், மனதில் தான் எனக்கு நிரந்தரமான என்னுடைய மன வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை. எந்த நேரத்திலும் இறைவனோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய, இறைவன் கொடுத்ததிலிருந்து நன்றியுணர்வுடன் அவனுடன் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அழகான வாழ்க்கையும் மேலான வாழ்க்கையும் மனதின் அடிப்படையில் தான். நேற்றைய வாழ்க்கையை முடிந்துவிட்டது. அந்த நேற்றைய வாழ்க்கையை முடிந்துவிட்டாலும் கூட அந்த நேற்றைய வாழ்க்கையில் நிறந்த பல விஷயங்கள் படி உணர்வுகளாக எனக்கு இன்று இருக்கின்றது. இறந்து விடவில்லை, அதனால் அது உயிரோடு இருக்கின்றது. இன்றும் எனக்கு கடந்த கால வாழ்க்கை இறந்துவிட்டது தான். இறந்த கால வாழ்க்கையை பற்றிய பல செய்திகள் என்னிடம் இருக்கின்றன. அதில் நான் படித்திருக்கக்கூடியதும் இருக்கிறது, நன்றி செலுத்தக்கூடியதும் இருக்கின்றது. எவ்விதமாக இறந்த வாழ்க்கையில் இன்னும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்றால், மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உடல் அளவில் அடிப்படையில், நாள் அடிப்படையில் நீங்கள் வாழவில்லை. உங்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இறந்த வாழ்க்கை கிடையாது, அது என்றென்றுமே நிலைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை. இறந்த காலத்தில் நன்மை செய்திருந்தால் அழகான வாழ்க்கையும், தீமை செய்திருந்தால் பழி வாங்குதலும் பழி வாங்கப்படுதலும் இரண்டுமே ஒன்று. எனவே துக்கமான வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுதும் இதை கொண்டு நீங்கள் பழிவாங்கக்கூடிய உணர்ச்சி வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நல்ல நிலையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு கேடுகள் வரும்பொழுது, நான் என்ன பாவம் செய்தேனோ, எனக்கு இந்த படி எப்படி வந்தது என்பதை நீங்கள் அறிகின்றீர்கள். நிச்சயமாக அவ்வளவு உண்மையானது. இறைவனுடைய வாக்குறுதி அந்த நேரத்தில் நீங்கள் நினைவு கொள்வதன் காரணமாக எந்த பலனும் இல்லை. நம்பிக்கை கொள்ளுங்கள். இறை ஆற்றலுடன் நீங்கள் வாட ஆரம்பிக்கின்றீர்கள். நிச்சயமாக இறைவனுடைய ஆற்றல் உங்களுக்கு சமீபமாக இருக்கின்றது என்பதையும் அறியுங்கள். அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது. மறுவாழ்க்கையும் உண்மையானது. நீங்கள் ஒன்றை கருக்கொண்டு விட்டால் அது மரமாக வளர்ந்து இலைகளாகவும், பூக்களாகவும், காய்களாகவும், பழங்களாகவும் அவ்வளவுமே மாறக்கூடிய அழகான சூழ்நிலை தான். அந்த சூழ்நிலையில் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வாழ்க்கையினுடைய மனம் சார்ந்த பகுதியானது அமைதி. அமைதியான சூழ்நிலை அவ்வளவும் இறைவனிடமிருந்து உங்களுக்காக கொடுக்கப்பட்டது. ஏற்றுக்கொள்ளுங்கள், பின்பு மாறிவிட வேண்டாம். மறுவாழ்க்கையை பற்றி அறிவிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். சத்தியமானது உண்மை. இந்த உலகத்தில் பழையன நீங்கி இதை ஒன்றால் புதியன படைக்கப்படுகின்றது. இதற்கப்பால் நிரந்தரமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டு, அதில் அடிவும் கிடையாது. ஆனால் புதிய படைப்புகளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். இன்னும் மேலுக்கு ஒன்றுக்கு மேல் ஒன்று பலவாக அவ்வளவு அனுபவிக்கக்கூடிய அவ்வளவு விசாலமான மனதை இறைவன் கொடுப்பான். அந்த வாழ்க்கையை கொண்டு நீங்கள் மறுவாழ்க்கையும் வாழிருக்கின்றீர்கள். எந்த தருணத்திலும் உங்களுடைய கவலையானது நாளைய வாழ்க்கையின் முன்னறிவிப்பு இறைவனோடு சேர்ந்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எந்த திசையில் செல்ல வேண்டுமோ அது கொஞ்சம் மாறிவிட்டது. இறைவன் எச்சரிக்கை செய்கின்றான், பொறுமையை மேற்கொள்ளுங்கள், மன்னிப்பையும் மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக மன்னிப்பையும் பொறுமையையும் பயத்தின் காரணமாக யார் மேற்கொள்கின்றார்களோ அவர்களோடு நான் இருக்கின்றேன். இந்த உலக வாழ்க்கையிலும் உங்களுக்கு நான் படைத்துக் கொண்டிருப்பேன். இன்னும் மறுவாழ்க்கைக்கான நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கையையும் உங்களுக்காக நான் அமைத்து விட்டேன். ஈருலக வாழ்க்கையிலும் இதற்றம் பெற்றவர்கள் இதனை நான் நம்புவர்கள் இல்லை என்று கூறிவிட வேண்டாம், பெருமை கொண்டுவிட வேண்டாம். நீங்கள் சம்பாதித்ததாக நினைக்க வேண்டாம். அது ஒன்றுதான் உங்களிடம் பெரும் கேடாக இருக்கின்றது. துன்ப சூழ்நிலைகளுக்கு காரணம் நல்ல நிலையில் இறைவன் உங்களுக்காக படைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, வாழ்க்கையின் ஆதாரங்களை கொடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது, நான் சம்பாதித்தேன், நான் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றேன், நான் இப்படி ஆகிவிடுவேன் என்று நாளைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் நினைக்கும் பொழுதுதான் கவலையை உங்கள் மீது நிச்சயமாக கொண்டிருக்கின்றான். காலத்தவனின் மீது ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய சம்பாத்தியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களில் ஒரு நேரம் வருகின்றது கவலை என்பது. அந்த கவலைக்கு காரணம் நான் இப்பொழுது சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறுவதன் காரணமாக நிச்சயமாக நீங்கள் சம்பாதிக்கவில்லை. இறைவன் கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். நல்லறிவை கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நான் நாளைக்கு எப்படி நான் சம்பாதித்து எப்படி குபேரனாக ஆகி அப்படி வாழ்வேன் என்று கூறும் பொழுது நிச்சயமாக இறைவனை விட்டும் வெகு தொலைவுக்கு சென்று விட்டோம். எங்கு யாருக்கு நல்லறிவு இருக்கின்றதோ சொன்னால் ஏற்றுக்கொள்வார்களோ அவர்களை இறைவன் நிச்சயமாக தன்னுடைய நேர்வழியில் செலுத்துகின்றான். அறிவுடையவர்கள் யார் என்றால் சீர்தூக்கி பார்ப்பார்கள். யாரிடமிருந்து தன்னிடமிருந்தா அல்லது தன்னுடைய ஆற்றல், அந்த ஆற்றல் மறைவானது ஆற்றலை கொடுத்தது யார், படைப்பது யார், நல்லறிவின் காரணமாக அந்த நல்லறிவை கொடுத்தது யார். பல சந்தர்ப்பங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. என்னுடைய கேடே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. பின்னர் உங்களுக்கு மறுவாழ்வு அளிப்பன் இறைவன் தான். மறுமையை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். எப்பொழுது நான் இப்படி ஆகிவிடுவேன் என்று இறைவனை மறந்து போகின்றோமோ ஷைத்தான் உங்களுக்காக துணையாக உங்களுக்கு கூட்டாளியாக ஆக்கிவிடுகின்றான். அவன் தீமையே வாக்களிக்கின்றான். எனினும் அது நன்மையே என்று நீங்கள் கருதுவீர்கள். உங்களுடைய உள்ளம் உடப்பட்டிருக்கின்றது. இறைவனிடமிருந்து நற்செய்தியோ இறைவனிடமிருந்து நல்வழியோ உங்களுக்கு இல்லை என்று அறிந்து கொள்ளுங்கள். இது மிகப்பெரும் துஷ்ட சகுனம், துஷ்டமான தருணம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி பயந்து கொள்ளுங்கள். எந்த கவலையும் கூடாது, எந்த பயமும் கூடாது. மறுவாழ்க்கைக்காக மறுமையை பற்றி யார் விரும்புகின்றார்களோ நற்செய்திகள் எனக்கு நிரந்தரமாக அமைய வேண்டும் என்று அவர்கள் அஞ்சு கொள்ளட்டும். அது கற்பனை என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். நான் என்ற வார்த்தையை நீக்கிக் கொள்ளுங்கள். உங்களால் எதுவுமே முடியாது. இறைவனுக்கு நன்றியோடு உங்களிடம் இருக்கும் பொருள்களிலிருந்து யாருக்கு நீங்கள் மனம் இறங்குகின்றீர்களோ அவர்களுக்கு தாராளமாக அழியுங்கள். நிச்சயமாக உங்களுடைய இறைவன் உங்களுக்கு தன்னுடைய புலத்திலிருந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுபவனாக இருக்கின்றான். எந்த சூழ்நிலையிலும் இறைவனை மறந்துவிட வேண்டாம். உங்களுடைய தீமைகள் வெளியாகுமே அந்த நாளை பற்றி அஞ்சு கொள்ளுங்கள். அது இறைவனை மறந்து நீங்கள் நாளைய வாழ்க்கையில் உங்களுடைய பெருமையை கொண்டு பெருமளவில் முயற்சிக்கின்றீர்களே, அந்த முயற்சியின் காரணமாக இறைவன் உங்களை கைவிட்டு விட்டான். தீமையெல்லாம் வெளியாகும். இறைவனை இகழ்ந்தீர்கள். இந்த காலத்திலெல்லாம் இறைவனை நம்பலாமா என்று கேட்டீர்கள். சும்மா இருந்தால் வந்துடுமான்னு கேட்டீங்க. அவ்வளவுக்கும் நீங்கள் அனுபவிக்க இருக்கின்றீர்கள். அந்த நாள் உங்களுடைய நரகத்தினுடைய ஆரம்பம். அஞ்சு கல்வமாக இறைவன் நம்முடைய உள்ளட்சத்தை கொண்டு நம்மை ஈரேற்றம் செய்யட்டும். நிச்சயமாக நம்முடைய இறைவன் நாம் சொல்வதை கேட்டுக்கொண்டான். நாமும் இறைவனோடு செய்த ஒப்பந்தத்தை கொண்டு திருப்தி அடைந்தோம். நிச்சயமாக நம் இறைவன் நம்மை கைவிடுவோன் இல்லை.